want to turn to Hebrews in chapter 11.
எபிரேயர்களின் இருவரும் 11வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பலாம்.
Hebrews chapter 11 is a very wonderful chapter describing some amazing miracles that Old Testament people did by faith.
பழையற்பட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் வாழ்க்கையில அனுபவித்த மிக மகிமையான அற்புதங்களை குறித்து விசுவாசத்தினாலே அவர் சாதித்த காரியங்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு பட்டியல் நிறைந்த ஒரு அருமையான அதிகாரம் இந்த 11வது அதிகாரம்.
Read here about their splitting the Red Sea and pulling down the walls of Jericho.
செங்கடலை திறந்து பிரித்து எரிகோவின் மதில்களை உடைத்து இப்படிப்பட்ட அதிசயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
Shutting the mouths of lions.
சிங்கத்தின் வாய்களை கட்டின காரியங்கள்.
Raising the dead.
மரித்தோரை உயிரோடு.
Defeating armies.
பெரிய சேனையை அழித்து போட்ட காரியங்கள்.
And having a child when you're 100 years old.
100 வயதா இருக்கும் பொழுது பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட அதிசயம்.
These are all amazing miracles.
இப்படிலாம் மிக அதிசயமான அற்புதங்களை தேவன் அந்த நாளிலே செய்திருக்கிறார். அது இந்த பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது.
And in the midst of all these miracles,
இந்த பட்டியலின் நடுவே
we read about a father and mother.
ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் குறித்து இங்கு வாசிக்கிறோம்.
They did something also by faith.
அவர்களும் கூட விசுவாசத்தினாலே ஒரு காரியத்தை செய்தார்கள்.
And that's not doesn't look like a wonderful miracle.
அது பார்ப்பதற்கு பெரிய அதிசயம் போல காணப்படவில்லை.
But it is a miracle.
ஆனாலும் அது அதிசயம் தான்.
You read about that in those the only parents mentioned in this chapter.
இந்த பட்டியலிலே சொல்லப்பட்ட காரியங்களிலே பெற்றோர்களாக காணப்பட்ட ஒரு ரெண்டு பேர் என்றால் இவர்கள் மாத்திரம்.
What the parents did for their child.
தங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்த அந்த தாயும் தகப்பனையும் குறித்து அந்த பெற்றோர் குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
Hebrews 11:23.
எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனம்.
This is actually referring to the faith of Moses' parents.
இது மோசேயினுடைய பெற்றோருடைய விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
That when Moses was born,
மோசே பிறந்தபோது
his parents had faith.
அவருடைய தாய் தகப்பன்மார் விசுவாசத்தை கொண்டிருந்தார்கள்.
Now in those days there was a command that all the male babies should be killed.
அந்த நாளிலே பிறந்த ஆண் குழந்தை எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று பார்வோனால் கட்டளையிடப்பட்டிருந்தது.
Because Pharaoh was afraid that all these Israeli people will grow up to become a very strong people and they will defeat the Egyptians.
இந்த எபிரேயர்கள் அவர்கள் பிள்ளைகள் பிறந்து அவர்கள் பெரிய வலுவான ஜனங்களாக மாறிவிட்டால் எகிப்தியர்களை அவர்கள் மேற்கொண்டு விடுவார்கள் என்று பார்வோன் பயந்த நிமித்தமாக ஆண் பிள்ளைகளை கொல்லத்தக்கதாக ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது.
So maybe the other parents all killed their male babies because they were afraid of what the king would do to them.
அந்த ராஜா தங்களுக்கு செய்ய வேண்டிய தீமையை குறித்து பயந்த நிமித்தமாக அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கொன்று விட்டார்கள்.
They were afraid of their own life.
தங்களுடைய ஜீவனை குறித்து அவர்கள் பயந்த நிமித்தமாக தங்கள் ஆண் பிள்ளைகளையும் கொண்டு விட்டார்கள்.
And notice something here. It says by faith they did not kill this child.
விசுவாசத்தினாலே இந்த பிள்ளையை அவர்கள் ஒழித்து வைத்து பாதுகாத்தார்கள், கொல்லாமல் பாதுகாத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
If they didn't have faith they would have killed the child because that was the king's law.
அவர்கள் விசுவாசம் இல்லாதிருந்தால் ராஜாவோட கட்டளையின்படி அவர்கள் பிள்ளையை கொண்டிருப்பார்கள்.
There are some laws of the country we cannot obey if they mean that we have to disobey God's word.
நம்முடைய அரசாங்கத்தில் உள்ள கட்டளையும் கூட சில காரியங்கள் நம்முடைய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் இருக்கத்தக்கதாக இருந்தால் நாம் அந்த கட்டளையை கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை.
There is a law in India one day that everybody must go to a temple and bow down to an idol. We are not going to obey.
இந்தியாவில் ஒரு சட்டம் வந்து எல்லாரும் விக்கிரக ஆராதனை கோயிலுக்கு சென்று விக்கிரத்தை வழிபட வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை செய்ய போவதில்லை தான்.
They kill us, they kill us, but we are not afraid.
அவர்கள் நம்மை கொன்று போட்டாலும் சொல்லி நாம் பயப்படுவதில்லை, அதை செய்ய போவதில்லை.
Here was a very evil law. Kill all your boy children.
இங்கு ஒரு மோசமான ஒரு சட்டம், உங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி.
And these poor slaves, remember Moses' parents were slaves.
இங்கு மோசேயினுடைய பெற்றோர்கள் ஒரு அடிமைகளாக, ஒரு தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்ட அடிமைகளாக இருந்தார்கள்.
They were very poor and they were lower than even the lowest backward caste people in India.
இந்தியாவில் உள்ள சமுதாயத்திலே மிக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற ஜனங்களை காட்டிலும் அவர்கள் மோசமான நிலையில் இருந்தார்கள்.
But they were not afraid.
ஆனால் அவர்கள் பயப்படவில்லை.
And so they hid the child.
ஆகவே அவர்கள் பிள்ளையை ஒளித்து வைத்தார்கள்.
Because it says they saw he was a beautiful child.
அவன் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே அவன் ஒளித்து வைத்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
Every child is a beautiful child.
ஒவ்வொரு குழந்தையும் அழகான குழந்தைதான்.
I don't know whether you know that.
அது உங்களுக்கு தெரியுமா?
A child is not beautiful because it is white or got good features.
அது நல்ல நிறத்தோடு நல்ல அழகான ரூபத்தோடு இருப்பது நிமித்தமாக அழகு என்று நான் சொல்லவில்லை.
A child is beautiful because it's God's gift.
அது அழகா இருப்பது காரணம் என்ன? அது தேவன் கொடுத்த ஒரு ஈவு.
The Bible says that in Psalm 127, every child is a gift of God.
சங்கீதம் 127 வாசிக்கிறோம், ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தர் கொடுக்கிற ஈவாக காணப்படுகிறது.
And the Bible also says in James 1:17 that every gift from heaven is perfect.
யாக்கோபு 1:17 பரத்திலிருந்து எல்லா விதமான ஈவுகளும் அது பூரணமுள்ளதாக இருக்கிறது என்று.
So when God gives you a child,
தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கும் பொழுது,
that's a beautiful child.
அது அழகாக கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு.
Because it's God's gift.
ஏனென்றால் அது தேவன் கொடுத்த ஈவு.
And you must look at that child as a beautiful child.
அந்த குழந்தை தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு ஒரு ஈவு என்று நீங்கள் பார்க்க வேண்டும்.
Jesus once said that the nearest thing to heaven on this earth is a little child.
பரலோகத்திற்கு மிக சமீபமான சாயலை உடைய ஒரு காரியம் பூமியில் உண்டென்றால் அது குழந்தையின் காரியம்தான்.
You look in, you look into the eyes of a newborn baby and you can see heaven there.
ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையினுடைய கண்களை பாருங்கள், அங்கு பரலோகத்தின் சாயலை நீங்கள் பிரதிபலிக்கிறதை காணலாம்.
As we grow up, our eyes become spoiled.
நாம் வளர வளர நம் கண்கள் கெட்டு போய் விட்டது.
Your eyes and my eyes are not like heaven.
நம்முடைய கண்கள், உங்களுடைய கண்ணும் என்னுடைய கண்ணும் அந்த பரலோகத்தின் சாயலை காண்கிறதாக காணப்படவில்லை.
Our eyes have been spoiled.
நம்முடைய கண்கள் எல்லாம் உலகத்தினாலே, உலகத்தில் காணப்படுகிற காரியங்களை பார்த்த நிமித்தமாக நம்ம கண்கள் எல்லாம் தீட்டுப்பட்டு கெட்டு போய்
விட்டது. Little child's eyes are so clear.
ஆனால் சிறு குழந்தையினுடைய கண்கள் பூரண அழகுள்ளதாக தெளிவாக
காணப்படுகிறது.
அது பரலோகத்தை போல இருக்கிறது.
And every child is a beautiful child.
ஒவ்வொரு குழந்தையும் அழகான குழந்தை தான்.
And even today, the king of this world, the ruler of this world, has passed a law.
இந்த நாளிலும் கூட இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசாரவன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான்.
And that is that not only every male child, but every child must die spiritually and come to me to hell.
அது ஆண் குழந்தை மாத்திரமல்ல, பெண் குழந்தை கூட, எல்லா குழந்தையும் கூட அது மரித்து நரகத்துக்கு என்னோட வர வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தின் அதிபதியை
சட்டமிட்டிருக்கிறான். That your child, as soon as it's born, the devil has got plans to bring your child to hell one day.
உங்கள் குழந்தை பிறந்த உடனேயே அந்த பிள்ளையை ஒரு நாள் வளர்ந்து அது நரகத்துக்கு வரத்தக்கதாக அதுக்கு ஒரு திட்டத்தை பிசாசு போட்டு வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா?
So just like those Hebrew parents looked at their child and said, the king has said this child must be killed.
அந்த எபிரேய அடிமைகளுக்கு பிறந்த குழந்தைகளை பார்த்த உடனே பெற்றோர்கள், இந்த பிள்ளை கொல்லப்பட வேண்டுமே என்று சட்டம் இருக்கிறது என்று சொல்லி அவர் பயந்திருப்பார்கள்.
He said, okay, we accept it.
அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், வேறு வழி இல்லை என்று சொல்லி எபிரேய அடிமைகள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்.
We are afraid of the king and so we will allow it.
ராஜாவை குறித்து பயப்படுகிறோம், ஆகவே இந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி.
But Moses' parents were not like that.
ஆனால் மோசேயினுடைய பெற்றோர்கள் அப்படி இருக்கவில்லை.
They looked at this child and said, we're not going to listen to the king.
ராஜாவுடைய சட்டத்துக்கு நாங்கள் பயப்பட போவதில்லை.
God gave us this child.
தேவன் இந்த அழகான குழந்தையை கொடுத்திருக்கிறார்.
We're not going to kill it.
இந்த குழந்தையை நாங்கள் கொல்ல போவதில்லை.
God has got a plan for this child.
இந்த குழந்தையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
They looked at this child and said, God has got a plan for this child.
தேவன் இந்த குழந்தையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
I want to say to all of you parents.
பெற்றோர்களாகிய உங்கள் எல்லோருக்கும் இதை சொல்ல
விரும்புகிறேன். When you pick up a child,
நீங்கள் ஒரு பிள்ளையை வளர்க்கும் பொழுது,
say, God has got a plan for this child.
இந்த பிள்ளையை குறித்து தேவன் ஒரு அழகான திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க.
It's a very wonderful plan.
இது ஒரு அழகான ஒரு திட்டம் தேவனுடைய.
If I bring up this child properly,
இந்த பிள்ளையை சரியான விதமான நேர்த்தியாக வளர்த்தால்,
one day he will fulfill God's plan.
தேவனுடைய திட்டத்தை அவன் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி சாதிப்பான்.
It's not only boy children.
இது ஆண் குழந்தை மாத்திரமல்ல,
girl children.
பெண் குழந்தைகளும் கூட.
You know, God had a plan for Deborah in the Old Testament.
பழையற்பாட்டு காலத்தில் தேபோராள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து, தீர்க்கதரிசியான ஒரு சகோதரியை குறித்து தேவன் திட்டம் வைத்திருந்தார்.
When she was a little baby,
அவள் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது,
I hope her parents knew that God has got a plan for this little girl.
அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கார் என்று அவர்கள் அறிந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Many women like that.
இப்படி அநேக சகோதரிகள் பழையற்பாட்டு காலத்தில் இருந்திருக்கிறார்கள்.
Mother of Jesus, Mary, when she was born, God had a plan for that little girl.
இயேசு கிறிஸ்துவின் தாயாக காணப்பட்ட மரியாள், அவள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை குறித்து அவர் பெற்றோர்கள் ஒரு அருமையான திட்டம் தேவன் வைத்திருக்கிறதை பார்த்திருப்பார்கள்.
Many wonderful co-workers of Paul were women.
பவுலுடைய உடன் ஊழியக்காரர்களே அநேகர் ஸ்திரீகளாக இருந்தார்கள்.
And God has got a plan for every male child, female child.
ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும், நம்ம சபையில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் தேவன் ஒரு அழகான திட்டத்தை வைத்திருக்கிறார்.
God is the one who determines whether a child should be male or female.
ஒரு குழந்தை ஆணாக இருக்க வேண்டுமா பெண்ணாக இருக்க வேண்டுமா என்று தீர்மானிப்பது தேவன்தான்.
And even though man has invented many things They have never till today been able to succeed to decide whether a child should be male or female.
மனிதன் அநேக விஞ்ஞானத்திலும் மருத்துவத்திலும் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும் ஒரு குழந்தை ஆணாக பிறக்க வேண்டுமா பெண்ணாக பிறக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதை அவனால் செய்ய முடியவில்லை.
All the science in the world cannot determine whether a child will become male or female.
உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞான அறிவுகளும் கூட ஒரு பிள்ளையை ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றி தீர்மானித்து செய்ய அதற்கு வலிமை கிடையாது.
They can only discover after the conception has taken place whether it's a male or a female inside the womb.
தாயின் கர்ப்பத்திலே அந்த குழந்தை உருவான பின்புதான் அது ஆணா பெண்ணா என்றுதான் அவர்கள் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்.
And unfortunately sometimes in our country the female children are killed.
ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய நாட்டிலே பெண் குழந்தைகள் சிசுவாய் இருக்கும் பொழுதே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
But a child of God would never do that.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது.
Because God Almighty decides whether a child should be male or female. It's not you and me.
அவர் சர்வவல்ல தேவன். அவர் நமக்கு பிறக்கிற குழந்தை ஆணாக இருக்க வேண்டுமா பெண்ணாக இருக்க வேண்டுமா என்று அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி அதை செய்கிறார்.
He decides perfectly.
அவர் பூரணமாக தெளிவாக திட்டம் செய்கிறார்.
And that's why abortion is a crime.
ஆகவே தான் சிறு குழந்தை கருவை கலைப்பது அது பாவமாக தேவனுக்காக காணப்படுகிறது.
Because we are saying, God, you made a mistake.
ஆண்டவரே நீர் இதிலே தவறு செய்து விட்டீர் என்று சொல்லி இவர் குழந்தை கொள்வது அது பாவமா இருக்கிறது.
He doesn't make any mistakes.
தேவன் ஒரு நாளும் தவறு செய்வதில்லை.
Every child is a gift of God.
ஒவ்வொரு குழந்தையும் தேவனிடத்தில் வருகிறது.
Every child is a beautiful child, whether it's male or female.
அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி தேவனுடைய பார்வையில் அழகான குழந்தை.
If you receive that child in Jesus' name,
இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்,
God will bless that child.
தேவன் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பார்.
And fulfill His plan for that child.
அந்த பிள்ளையை குறித்து தேவன் வைத்திருக்கிற தம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார்.
And it says here they were not afraid of the king's edict.
அவர்கள் அந்த எகிப்தின் ராஜாவினுடைய கட்டளை குறித்து அவர்கள் பயப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது.
In the first part it says by faith.
முதல் பகுதியில் அவர்கள் விசுவாசத்தினாலே செய்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
The last part it says they were not afraid.
அவர்கள் பயப்படவில்லை என்று பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது.
Faith and fear are opposites.
விசுவாசமும் பயமும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான காரியங்கள்.
You know you have faith when you don't have fear.
உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு பயம் இருக்காது என்று உங்களுக்கு தெரியுமா?
No. When you don't have fear, then you know you have faith.
உங்களுக்கு பயம் இல்லை என்றால் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும்.
If you have fear, then you have to say you don't have faith.
உங்களுக்கு பயம் இருந்தால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும்.
How to know whether you have faith?
உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது எப்படி தெரியும்?
You have no fear.
உங்களுக்கு பயமே இருக்காது.
If you have a little bit of fear, then your faith may be there, but not as much as it should be.
ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு விசுவாசம் இல்லாதபடி குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ள
வேண்டும். When your heart is full of faith, there is zero fear there.
உங்கள் விருதம் முழுவதும் விசுவாசத்தினால் நிறைந்திருந்தால் உங்களுக்கு பூஜ்யம் பயம் தான் இருக்கும்.
When fear comes in, faith goes out.
எப்பொழுது விசுவாசம் வருகிறதோ அப்பொழுது பயம்
When fear comes in,
எப்பொழுது பயம் உள்ள வருகிறதோ அப்பொழுது விசுவாசம் உங்கள் இருதயத்தை விட்டு போய்விடுகிறது.
When faith comes in, fear goes out.
விசுவாசம் வரும்பொழுது பயமும் அதே விதமாக போய்விடுகிறது. இந்த வசனத்தில் அதைத்தான் பார்க்கலாம்.
When there was faith, there was no fear.
அங்கு விசுவாசம் இருந்ததினாலே அங்கு பயம் இல்லாதிருந்தது.
Those days, Pharaoh was the most powerful person in the whole world.
அந்த நாட்களிலே பார்வோன் தான் உலகத்திலே பெரிய வல்லமை உள்ள ராஜாவாக காணப்பட்டான்.
He's a picture of Satan.
அவன் சாத்தானுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறான்.
They were not afraid of the most powerful person in the whole world.
உலகத்திலே வல்லமை உள்ள ஒரு மனுஷனாக பார்வோன் இருந்தாலும் கூட அவர்கள் அவனுக்கு பயப்படவில்லை.
Because they had faith.
ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது.
And when you have faith,
உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது
you will not be afraid of the devil.
நீங்கள் பிசாசை கண்டு பயப்படவே மாட்டீர்கள்.
And you will not fear that the devil may get your child.
உங்கள் பிள்ளையை பிசாசு வஞ்சித்து எடுத்துக்கொண்டு வானோ நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
Those parents had faith.
அந்த பெற்றோர்களுக்கு விசுவாசம் இருந்தது.
God has got a plan for our child.
நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார்.
When the child was 3 months old, it was too getting big, they couldn't hide it in the house anymore.
அந்த பிள்ளை வளர்ந்து 3 மாதம் ஆகும் பொழுது அதுக்கு அதிகமாக அவர்களால் பிள்ளையை ஒளித்து வைத்து மறைக்க முடியவில்லை.
And then by faith they put it into that basket in the river.
ஆகவே அவர்கள் விசுவாசத்தினாலே பிள்ளையை ஒரு பெட்டியில வைத்து அந்த ஆற்றிலே விட்டார்கள்.
It was an act of faith.
அது விசுவாசத்தினால் வந்த கிரியை அது.
And that's why the mother of Moses told Miriam to wait there in the bushes to see what is going to happen.
ஆகவே தான் அந்த மோசேயினுடைய தாயார் மிரியாமை பார்த்து இந்த குழந்தை என்ன நடக்கிறது இந்த இடத்துல ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்து சொல்லி சென்று விட்டாள்.
I mean if she thought the crocodiles are going to come and eat it then she wouldn't have told Miriam to see that.
அந்த ஆற்றில் இருந்த முதலைகள் வந்து பிள்ளையை சாப்பிட்டு விடும் என்று நினைத்திருந்தால் அவள் தன்னுடைய மகளை மிரியாமை அங்கிருந்து அந்த குழந்தைக்கு என்ன நடக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாள்.
You know the river Nile has got a lot of crocodiles.
அந்த நைல் நதியிலே அநேக முதலைகள் உண்டு.
But the mother didn't believe that God brought this child into the world to be eaten by crocodiles.
ஆனால் அந்த மோசேயினுடைய தாயார் இந்த குழந்தை பூமிக்கு வந்தது முதலைகளை நான் சாப்பிடுவதற்காக அல்ல என்று விசுவாசித்தார்.
So he kept Miriam there. She kept Miriam and said, "Have a look at this child."
அங்கே மிரியாம் என்கிற அந்த சகோதரியை பார்த்து, நீ இந்த குழந்தைக்கு என்ன நடக்குது பார்த்து கொண்டிரு ஒளிந்திருந்து என்று சொல்லிவிட்டு செல்கிறார்.
Why did she do that?
அதை ஏன் அவள் செய்தாள்?
How long can a little girl like Miriam, 10, 12 years old, stand watching?
12 வயது உள்ள அந்த பெண் எவ்வளவு காலம் காத்திருந்து என்ன நடக்குது பார்த்து கொண்டிருக்க முடியும்?
She is not going to watch there for 3-4 days.
இரண்டு மூன்று நாட்கள் அந்த காத்திருந்து வேண்டிய அவசியம் இருக்காது.
The mother had faith that today itself something will happen.
இந்த நாளிலே சில நேரத்திலேயே ஒரு காரியம் நடக்க போகிறது என்று அந்த தாயானாலும் விசுவாசித்தாள்.
I tell you, it's a wonderful thing when a mother has got faith for the child.
தன்னுடைய பிள்ளையை குறித்து தாய்க்கு அப்படி ஒரு விசுவாசம் இருந்தால் அது மிக மகிமையான ஆச்சரியமான ஒரு காரியம்.
Timothy's mother had faith for her child, the Bible says.
வேதத்தில் வாசிக்கிறோம், தீமத்தியுடைய தாயாருக்கு தன்னுடைய பிள்ளையை குறித்து அதிக விசுவாசம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு.
Even though her husband was not a believer.
அவளுடைய புருஷன் அவிசுவாசியாக இருந்தும் கூட அவளுக்கு விசுவாசம் இருந்தது.
But see here in Exodus chapter 2.
யாத்திராகமம் இரண்டாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கலாம்.
That when the mother could not hide him any longer, verse 3, she put him in a basket and covered it with tar and pitch and put it in the bank of the Nile.
யாத்திராகமம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அவள் அதை ஒரு அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதில் பிசுனும் கீழும் பூசி அந்த பிள்ளை கடத்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள்.
And his sister stood at a distance to find out what would happen to him.
அவளுடைய அந்த பிள்ளையுடைய சகோதரி தூரத்தில் நின்று அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறாள்.
And then at this, see how God honors the faith of this person.
இந்த சகோதரியுடைய விசுவாசத்தை தேவன் எவ்வளவு கனமணினார்
பாருங்க. How God honors the faith of this mother.
இந்த தாயாருடைய விசுவாசத்தை தேவன் எப்படி கனமணினார்.
I want to tell you, the most important thing you can have for your children is faith.
உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் மிக முக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிற காரியம் அவர்களை குறித்து விசுவாசம்.
If you feed them and you clothe them and you educate them but you don't have faith for them, you're neglecting the most important thing.
அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து படிக்க வைத்து உடை கொடுத்து என்னதான் வளர்த்தாலும் அவர்களை குறித்து நீங்கள் அவர் வாழ்க்கையை குறித்து விசுவாசம் வைக்காதிருந்தால் நீங்கள் மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் தவற விட்டுவிட்டீர்கள் என்று சொல்வேன்.
These parents had faith.
ஆனால் இந்த புத்தர்களுக்கு பிள்ளை குறித்து விசுவாசம் இருந்தது.
And this little girl watched and the daughter of Pharaoh came and picked up this basket.
இந்த குழந்தையான அந்த சிறுபிள்ளைய பெண்ணானவள் அந்த குழந்தையை பார்வோனுடைய குமாரத்தை எடுத்துச் செல்வதை பார்க்கிறாள்.
And as soon as she opened it, she knew this is one of the Hebrews' children that my father has said should be killed.
என்னுடைய தகப்பனார் கொல்லும்படியா ஆணை கொடுக்கப்பட்ட அந்த எபிரேய அடிமைகளுடைய பிள்ளைகளில் ஒன்று என்று அந்த பார்வோனுடைய குமாரத்தை கண்டுபிடித்தாள்.
As soon as she picked up the child,
அந்த குழந்தையை அவள் தூக்கின உடனேயே,
this girl Miriam was so wise, she ran and came to her.
இந்த மிரியாம் என்கிற இந்த திருப்பெண் அவள் புத்திசாலியா இருந்து ஓடி வந்து பார்வோனுடைய குமாரத்தை சந்தித்து பேசுகிறாள்.
And she said, "Do you want me to go and call a nurse from one of the Hebrew women to look after this child?"
இந்த எபிரேய ஸ்திரிகளில் ஒரு ஸ்திரியை கொண்டு பிடித்து இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்ப்பதற்கு ஆள் வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறாள்.
What a wise girl.
எவ்வளவு ஞானமுள்ள புத்திசாலியான பெண்.
Pharaoh's daughter said yes.
உடனே பார்வோனுடைய குமாரத்தி ஆம் என்று சொல்லி
பதில். So the girl immediately went and called the mother.
உடனடியாக மரியாம் சென்று அந்த மோசேயுடைய தாயாரையே கூட்டிக் கொண்டு வருகிறாள்.
It's amazing how God works it out.
தேவன் எவ்வளவு அழகாக திட்டம் பண்ணி காரியங்களை செய்கிறார் பார்த்தீர்களா?
And then listen to these words of Pharaoh's daughter.
இங்க பார்வோனுடைய குமாரத்தியுடைய வார்த்தையை கேளுங்கள்.
Pharaoh's daughter tells Moses' mother without even knowing that it is Moses' mother.
அந்த பார்வோன் குமாரத்தி அந்த பிள்ளையோட தாய் தான் அங்க வந்திருப்பது என்று அறியாமல் அவள் ஒரு காரியத்தை சொல்கிறாள்.
Listen to these words.
இந்த வார்த்தையை கவனித்து கேளுங்கள்.
Verse 9.
ஒன்பதாவது வசனம்.
Because these are the words that God is also saying to you as parents today.
இந்த வார்த்தையை தான் இந்த நாளிலும் கூட பெற்றோர்களாகிய உங்களுக்கு தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
Do you know what God is saying to you parents?
பெற்றோர்களாகிய உங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா?
Listen to this.
இதை கவனியுங்கள்.
Take this child away and nurse him for me.
இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு.
What is that?
என்னது?
Take this child and bring him up for me.
இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்து கொண்டு வா.
And if you do that, I will give you a reward one day.
இதை நீ செய்தால் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன்.
Those are God's words to you.
இதுதான் தேவன் இந்த நாளிலே கொடுக்கிற ஒரு வார்த்தையும் கூட.
All parents.
எல்லா பெற்றோர்களுக்கும் அப்படி தான் சொல்கிறார்.
You take this child.
நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு
bring him up.
எனக்காக வளர்த்து.
But don't bring him up for yourself.
உனக்காக வளர்ந்த பிள்ளையை வளர்க்காதே.
Bring him up for me, the Lord says.
எனக்காக வளர்த்து வளர்த்திடு என்று தேவன் சொல்கிறார்.
One day when I come back to earth, I'll give you a tremendous reward for the way you brought this child up.
நான் இந்த பூமிக்கு திரும்பி வரும்பொழுது இந்த பிள்ளையை நீ நேர்த்தியாக வளர்த்ததுக்காக உனக்கு நல்ல வெகுமதியை கொடுப்பேன் என்று சொல்கிறார்.
And so that mother did that.
அதை கேட்டு அந்த தாயானவள் அதை செய்தாள்.
and she could have him only for a few days.
சில நாட்கள் தான் அந்த பிள்ளை வளர்க்க முடிந்தது அவளால்.
Because it says here the child grew verse 10 and she had to bring him to Pharaoh's daughter.
அந்த பிள்ளை பெரிதான போது அதை பார்வோனுடைய குமாரத்திலே கொண்டு போய் விட வேண்டிய சூழ்நிலை வந்தது.
I don't know how old Moses was when he was brought to Pharaoh's daughter.
அந்த பார்வோனுடைய குமாரத்திடத்திலே கொண்டு வரும்பொழுது மோசேக்கு என்ன வயது இருந்தது எனக்கு தெரியாது.
But I think it must have been about I don't know maybe about 10 years.
நான் சுமார் 10 வயது இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Because Pharaoh's daughter didn't want the nuisance of bringing up a small child.
ஒரு சிறு குழந்தை வளர்க்க வேண்டிய அந்த ஒரு காரியத்தை சங்கடத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதனால அந்த தாயிடத்திலே வளர்க்க கொடுத்தார்.
May have said something like this, you bring him up for about 10 years and then bring him to me.
ஒரு 10 வருடம் எனக்கு வளர்த்து விட்டு திரும்ப என்னிடத்திலே கொண்டு வா.
Okay, let us say that it was only for 10 years.
ஒரு 10 வருடம் தான் வளர்த்தாருன்னு வைத்துக் கொள்வோம்.
So the mother of Moses knew, I've got this child in my home only for 10 years.
மோசேயுடைய தாய்க்கு தெரியும் இந்த குழந்தை என்னிடத்திலே 10 வருடம் தான் இருக்க போகிறது.
After 10 years this child is going to go into the most evil heathen idol worshipping palace that there is in the whole world.
உலகத்திலே மிக அருவருப்பான விக்கிரகாரம் நிறைந்த பாவம் கட்டினால் இருக்க கவர்ந்திருக்கப்படுகிற அந்த பார்வோனுடைய அரண்மனைக்கு இந்த பிள்ளை 10 வருடம் கழித்து போக போகிறது என்று தெளிவாக அறிந்திருந்தார்.
And if I want him to be protected in that evil place
அந்த மோசமான இடத்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே இந்த பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டும்.
I have to concentrate and do a first class job on this child in 10 years.
இந்த 10 வருடத்திலே நான் மிக ஜாக்கிரதையாக அந்த பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தேன்.
They were a poor family.
மிக வறுமையில் உள்ள குடும்பம் தான் அது.
They were slaves.
அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள்.
And I don't know how it is with slaves. Maybe the woman also had to do some work.
அந்த அடிமைகள் மத்தியிலே பெண்கள் கூட வேலை செய்ய வேண்டியிருக்கும்.
And so how she must have cared for that child in the midst of all the slavery.
அந்த கடினமான அடிமையின் வேலையில் மத்தியிலே எவ்வளவாக அந்த மோசேயுடைய தாய் கர்த்தரை எடுத்து பிள்ளை வளர்த்திருப்பார்.
You know, have you seen these poor laborers who carry bricks for construction?
கட்டட வேலை செய்யற இடங்களிலே பெண்கள் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வேலை செய்யறதை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? செங்கல் சுமப்பதை.
Father and mother are both working.
தகப்பனும் தாயும் அங்கே வேலை செய்வார்கள்.
Slavery was worse than that.
அதைவிட மோசமானது அடிமைகளாக வேலை பார்ப்பது.
That's how Moses' mother was.
இப்படி தான் மோசேயுடைய தாயார் இருந்தாள்.
When you look at these laborers you see get a little idea of what Moses' father and mother was.
அந்த கட்டட வேலை செய்யற தாய் தகப்பன்மாரை பார்க்கும் பொழுது மோசேயுடைய தாயும் தகப்பனும் எப்படி அடிமைகளாக வேலை பார்த்திருப்பாங்க என்று கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். ஒரு
ஆள் Not the mason they are little better off the brick carriers.
அங்கு செங்கல் சுமக்கிற கூலி வேலை பார்க்கிறவர்கள் தான் அவர்களை குறித்து நான் சொல்கிறேன்.
Really poor people.
உண்மையிலேயே மிக தரித்திரத்தில்
இருக்கிறவங்க. You go to their houses their small little huts.
அங்க ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
That was Moses house where he grew up.
Mose 10 vidangala valanda and kudisai dhaan adhu dhaan avanudaiya veedaga irundhathu.
The greatest man that Israel knew.
Israelile vaazhndha miga periya magimayana or manidhan avan.
Greatest prophet.
Periya theerkadarshi avan.
Where did he grow up?
Avan enga valandhaan?
He grew up in a little hut.
Oru chinna kudisaiyile avan valandhaan.
As the child of a slave.
Oru adimeyin maganaga vaazhndhu kondirundhaan.
He didn't have a house like any of us have.
நாம் குடியிருக்கிற வீட்டின் வசதி கூட அவனுக்கு அந்த நாளில் இருந்திருக்காது.
But he had something else.
ஆனால் அவனுக்கு ஒரு விசேஷமா ஒரு காரியம் இருந்தது.
He had a mother who had faith.
விசுவாசம் நிறைந்த ஒரு தாயார் அவனுக்கு இருந்தார்.
He had a father who had faith.
அவனுக்கு விசுவாசம் நிறைந்த ஒரு தகப்பன் இருந்தார்.
And when you have a father and mother who have faith, the house size of your house is unimportant.
உங்களுடைய தகப்பனும் தாயும் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் உங்கள் வீட்டின் அளவு ஒரு பொருட்டு அல்ல உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை.
I am sure they could not have chicken curry even one day of their life.
அவங்க வாழ்நாள் முழுதும் கூட ஒரு நாள் கூட கோழி கறி சாப்பிட்டு மாட்டார்கள்.
I am sure Moses could not have fancy clothes.
மோசேக்கு அருமையான உடைகள் இருந்திருக்காது என்று நான் நம்புகிறேன்.
I have a feeling that mother must have torn her old clothes and stitched shirts for Moses.
மோசேயுடைய தாயார் தன்னுடைய பழைய வஸ்திரங்களை கிழித்து அதிலிருந்து மோசேக்கு ஒரு உடையை தைத்திருப்பாள் என்று
நம்புகிறேன். How many of you are so poor that you have to tear your sari to stitch a shirt for your son?
உங்களில் எத்தனை பேர் தரித்திரங்களா இருக்கிறீர்கள்? உங்களுடைய சேலையை கிழித்து அதிலிருந்து உங்க பிள்ளைக்கு சட்டை தைத்து கொடுப்பது.
That was the way the greatest prophet in Israel grew up.
இஸ்ரவேலில் இருந்த பெரிய தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி கூட இப்படிதான் வளர்க்க வேண்டும்.
Those parents could not give new clothes to the children.
அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு நல்ல உடை கொடுக்க முடியாது இருந்தது.
What they gave was faith.
ஆனால் அவர்கள் கொடுத்தது என்ன? விசுவாசம்.
It's no use giving our children food and clothing if we don't give them faith.
நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் விசுவாசத்தை கொடுக்காத பட்சத்தில் நாம் ஆகாரம் கொடுத்தாலும் உடை கொடுத்தாலும் படிப்பு கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லாதது.
And you can't wait till your child is 10 or 12 years old.
உங்கள் பிள்ளை 10 12 வயது வந்த பிறகு தான் விசுவாசம் கொடுக்க வேண்டும்.
Supposing Moses' mother had said, yeah, there's plenty of time, let me wait. No, hurry.
பத்து வருடம் இருக்கிறது பரவாயில்லை நிறைய நாட்கள் இருக்கிறது சொல்லி காத்திருந்தா
என்ன ஆயிருந்திருக்கும்.
பத்து வயது ஆகும் பொழுது பிள்ளையானது அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்று தெளிவாக
இருந்தது. She may even had a fear that Pharaoh's mother may change her mind and take him when he's 7.
அவனுக்கு அந்த பார்வனுடைய குமாரத்தை தன் மனதை மாற்றி ஏழு வயதில கூட பிள்ளையை எடுத்துக்கொண்டு சென்று விட முடியும் ஒரு பயம் கூட இருந்தது.
Every day was precious.
ஆகவே ஒவ்வொரு நாளும் அவளுக்கு விலையேறப்பட்டது.
Now the child is only 3 months old.
இப்பொழுது குழந்தைக்கு 3 மாதம் தான் ஆயிருது.
And from that day she must have been praying for him.
அந்த 3 மாதத்திலிருந்தே ஒவ்வொரு நாளும் அவள் பிள்ளைக்காக ஜெபித்திருப்பாள்.
You know, a 3 month old child cannot speak.
அந்த 3 மாத குழந்தை பேச முடியாது.
3 month old child cannot understand.
3 மாத குழந்தையால எதையும் புரிந்துகொள்ள முடியாது.
We think it cannot understand.
நமக்கு தெரியும் நாம் நினைக்கிறோம் அந்த பிள்ளையால் புரிந்து கொள்ள முடியாது.
But a child can understand a lot.
ஆனால் 3 மாதத்திலேயே அந்த குழந்தையால் அநேக காரியங்களை புரிந்து கொள்ள
முடியும். Even the doctors will tell you that a child can understand whether it is getting any love from its parents. Even when it's 3 months old.
3 மாதத்தில் இருக்கும் பொழுதே பெற்றோர்களிடத்திலிருந்து அன்பை அந்த குழந்தை பெற்றுக் கொள்கிறதா என்பதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறார்கள்.
The doctors have discovered that through research that children who are hugged and kissed and all that when they are small grow up much healthier.
சிறுவயதிலே 3 மாதத்திலே அதை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து பெற்றோர்கள் கொஞ்சி மகிழ்ந்த நிமித்தமாக அந்த பிள்ளைகள் நல்ல விதமாக வளர்கிறது என்று சொல்லி மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
Orphans that are neglected don't grow up like that.
ஆனால் பெற்றோர்கள் இல்லாத அநாதை பிள்ளைகள் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளாத நிமித்தமாக தவறாக வளர்ந்து விடுகிறார்கள்.
Even a 3 month old child can understand a lot.
3 மாத குழந்தை கூட பெற்றோருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும்.
So here was a mother and father. Remember there was no Bible those days.
இங்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேதம் கூட அந்த நிலையில கிடையாது.
Because Moses was the one who wrote the book of Genesis many years later.
அநேக வருடங்கள் கழித்து இந்த மோசே தான் முதல் வேத புத்தகமாக ஆதியாகமத்தை கூட எழுதினான்.
This little child was the one who was going to write the first books of the Bible.
வேதத்தினுள்ள முதல் புத்தகம் முதற்கொண்டு எழுத ஆரம்பித்தது இந்த குழந்தை தான் என்று அவர்களுக்கு அவர்கள் அறிந்திருந்தார்கள்.
They didn't have any Bible at home.
அந்த நாளில் அவர்கள் கையிலே வேத புத்தகம்
கிடையாது. There was no temple, there was no synagogue.
அங்க தேவாலயம் கிடையாது, அங்க ஆராதனை கிடையாது.
There was no time for meetings, they had to work 7 days a week.
அங்க கூட்டம் நடத்துறதுக்கு நேரம் கிடையாது, வாரத்தில் 7 நாளும் அவர்கள் அடிமைகளாக வேலை செய்ய
வேண்டும். Morning till night.
காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்ய வேண்டும்.
You see these brick carrying laborers.
இங்க செங்கல் சுமக்கிற கூலி ஆட்களை பாருங்கள்.
6:30 in the morning they'll start going away for work.
காலையில 6 மணிக்கு 6:30க்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே வேலை
செய்வாங்க. They come home at 7:30 in the evening.
இரவு 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள்.
How much time do they have?
அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்?
How this mother must have been burdened for this child.
இந்த பிள்ளை வளர்ப்பது குறித்து அந்த தாயாளர்கள் எவ்வளவு கர்சனை எடுத்து
பாடுவார்கள். Our life is 10 times more comfortable than Moses' parents.
மோசேயுடைய பெற்றோருடைய காட்டில் நம்முடைய வாழ்க்கையானது எத்தனையோ 10 மடங்கு அதிகமாக ஆடம்பரமாக இருக்கு.
With all their hard work and all that 12 hours labor, they had time to bring up this child in a godly way.
அவர் கடினமான சூழ்நிலையில வேலை பார்த்தால் அடிமையாக வேலை பார்த்தாலும் 12 மணி நேரம் அடிமைகளை போல வேலை பார்த்தாலும் பிள்ளையை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு விசுவாசமும் பிரயாசமும் இருந்தது.
Because the parents cut out everything else from their life and said we must bring up this child in a godly way.
அந்த பெற்றோர்கள் மற்ற எல்லா காரியங்களும் இருந்தாலும் பரவாயில்லை இந்த பிள்ளையை கர்த்தருக்கேற்ற பயத்தில் வளர்க்க வேண்டும் என்று மிக ஜாக்கிரதையாக.
Because we are going to have him only for a short time.
ஏனென்றால் ஒரு மிக குறுகிய காலம் தான் அந்த பிள்ளையை நாம் வைத்திருக்க போகிறோம்.
So even if the child didn't understand they probably would sing songs to that child.
அந்த பிள்ளை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை இந்த பிள்ளை இடத்திலே பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்பார்கள்.
They didn't have a scripture, there were no verses to quote to the child.
அந்த நாளிலே வேதத்தை உச்சரிப்பதற்காக வேத வார்த்தைகள் அந்த நாளிலே அவர்கள் கிடையாது.
We have so much today that with Moses' mother didn't have.
ஆனா நமக்கு இருந்த வேத புத்தகமும் வேத வார்த்தைகளும் அந்த நாளிலே மோசேயுடைய தாயாருக்கு கிடையாது.
But they knew the stories of Abraham and Isaac and Jacob.
ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய கதைகள் வரலாறுகள் அவருக்கு தெரியும் அதை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தார்கள்.
And about Joseph in Egypt they knew those stories.
யோசேப்பு எகிப்தில் வந்ததை குறித்து அவர்கள்
அறிந்திருந்தார்கள். So they knew all the stories that were written in Genesis.
ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட எல்லா வரலாறுகளும் கதைகளும் அவர்களுக்கு.
So they would tell this child that there is a God in heaven who cares for us.
பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பிள்ளைக்கு போதித்திருப்பார்.
Even though you are living in Egypt you are not an Egyptian, remember that.
நீங்கள் எகிப்திலே வாழ்ந்தாலும் கூட நீங்கள் எகிப்து தேச மனுஷன் அல்ல.
We are the people of God, we are different.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாம் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி இருப்பார்கள்.
From childhood they kept on telling that child.
சிறு குழந்தையிலிருந்தே அவர்கள் திரும்ப 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 அந்த பிள்ளைக்கு
போதித்துக்கொண்டே
இருப்பார்கள்.
இந்த
உலகத்தில் மனிதரை போய் மாறக்கூடாது என்று சொல்லிக் கொண்டே
இருந்திருப்பார்.
அவர்கள் விக்கிரத்தை வழிபடுகிறார்கள், நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று
சொல்லி இருப்பார்கள்.
இதே காரியத்தான் எந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய பிள்ளைகளை
நாம் When they go to school.
அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுது
they have to see we are different from the other children.
மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
They grow up and talk about what movies they saw on television and our children don't know what to say to that.
அவர் உலகத்திலே பிள்ளைகள் வளர்ந்து டெலிவிஷன்ல வந்த சினிமாவை பத்தி பேசிக்கொண்டிருப்பார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு அது என்னன்னே தெரியாது. அது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத இருக்கும்.
Our children don't even know the names of the film stars and film actresses.
சினிமா நடிகர் நடிகைகளை குறித்து அவர்களுடைய பேர் கூட தெரியாதபடி நம்ம பிள்ளைகள்
வளர்க்கப்பட்டிருக்கலாம். Other school children say what foolish person you don't even know the name of this film actor.
The cinema nadigarude peyaro ungalukku theriyala endru solli matra pilligal nammal pilligalai patti kelvi kuda seivargal.
And they the children will come home and say what mummy they are asking questions I don't even know the answer.
Adha pilligal veettile vandu amma vadathile amma ipdiya palliyudathile matra pilligal ketkiraargal cinema nadigal peyara ketkiraargal ungalukku theriyavillai endru
then you have to tell them we are different.
Neenga solla vendum naam vidyasamanavargal.
We don't belong to this country.
Naam indha ulagathil ulla matra pilligal pole ulagathode sendravargal
alla. We belong to heaven.
Naam paralavathukuriyavargal.
We don't belong to this earth.
Naam indha ulagathukuriyavargal alla.
We have a living God.
Namakku oru jeevanulla devan
undu. We have a loving father.
Namai nesikkira oru parama pidha undu.
And that's why we don't do things the other children do.
ஆகவே இந்த உலகத்துல மற்ற பிள்ளைகள் செய்யறது போல நாம் செய்யறது இல்லை.
If they fight with you, we don't fight back with them.
மற்ற பிள்ளைகள் உங்களோட சண்டை போட்டால் நீங்கள் அவங்களுக்கு பதிலுக்கு சண்டை போட்டு அடிக்க கூடாது.
Who is going to tell the children all this?
இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்க வேண்டும்?
Primarily the mother.
மிக முக்கியமாக தாயானவர்
and also the father.
அதே நேரத்துல தகப்பனும் சொல்லி கொடுக்க வேண்டும்.
So let us learn something from Moses' parents.
ஆகவே இந்த மோசேயினுடைய பெற்றோரிடத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம்.
For the next 30 years
அதற்கு பிறகு 30 வருடங்கள்
listen to this
கவனித்து கேளுங்கள்
10 years at home
10 வருடம் வீட்டில் இருந்தான்
and then 30 years in a palace
30 வருடங்கள் அரண்மனையிலே வாழ்ந்தான்
I was afraid even when my child went out of the home at 18 years to a college
என்னுடைய பிள்ளை 18 வயதிலே கல்லூரிக்கு செல்லும் பொழுதே நான் பயந்தேன்
and there was some Christian fellowship also there even then I was afraid
அங்க ஒரு கிறிஸ்தவ குழு இருந்தும் கூட என் பிள்ளையை குறித்து நான் பயந்து கொண்டிருந்தேன்
but can you imagine sending a child at the age of 10 to the most wicked idolatrous sexually evil palace in the whole world
உலகத்திலே மோசமாக விக்கிரகாரம் நிறைந்த பாலியல் இச்சைகள் நிறைந்த பாவங்கள் இருந்த அந்த அரண்மனையிலே 10 வயதிலே தன்னுடைய பிள்ளை கொண்டு விட வேண்டும் என்றால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும்
ஓ ஹவ் மச் ஹி மஸ்ட் ஹேவ் ப்ரேட் ஃபார் ஹிம் ஃபார் தி நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்
அந்த எவ்வளவு அரியமாக பெற்றோர்கள் அந்த மோசேக்காக கடந்து அது பிறகு 30 வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள்
யூ நோ வை மோசஸ் பிகேம் எ ப்ராஃபெட்
எப்படி மோசே பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான்
ஐ வுட் சே டூ திங்ஸ்
இரண்டு கருத்தை நான் சொல்வேன்
ஒன் பிகாஸ் தி பேரண்ட்ஸ் டாட் ஹிம் சோ மச் ஆஃப் காட்ஸ் வேஸ் வித்அவுட் எ பைபிள் அட் ஹோம்
வீட்டிலே வேதம் இல்லாதிருந்த போதும் கூட கர்த்தருடைய வழிகளை அந்த பிள்ளைக்கு 10 வருடங்களாக அது பெற்றோர்கள் ரொம்ப தீவிரமாக கற்றுக் கொடுத்திருந்தார்
and then prayed and prayed even after he left home
அவன் வீட்டை விட்டு கடந்து அரண்மனைக்கு சென்ற பிறகு கூட 30 வருடங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பார்
you pray for your children like that
நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக அப்படியே ஜெபியுங்கள்
you know one of the greatest things you can do for your children is pray for them
உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய காரியம் அவர்களுக்காக ஜெபிப்பது
and Moses parents prayed for him
மோசேயோட பெற்றோர்கள் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள்
prayed and prayed and prayed
தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள்
what was the result
அவருடைய பலன் என்ன
you see in hebrews 11
எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம்
hebrews 11
எபிரேயர் 11
it says when moses grew up
மோசே வளர்ந்தபோது
he took 3 decisions
அவன் 3 தீர்மானங்களை எடுத்தான்
when moses grew up he took 3 decisions
மோசே வளர்ந்தபொழுது அவன் 3 தீர்மானங்களை எடுத்தான்
number 1
முதலாவது
verse 24 of hebrews 11
எபிரேயர் 11 அதிகாரம் 24 வசனம்
he refused to be called the son of pharaoh's daughter
பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்தான்
he said I am not the son of pharaoh's daughter
பார்வோனின் குமாரத்தின் மகன் நான் அல்ல என்று மனதிலே தீர்மானம் பண்ணினான்
now he could have become the next king of egypt
அந்த எகிப்திலே அடுத்த ராஜாவாக அவன் மாறி இருக்க கூடும்
but he said no
அவன் இல்லை என்று சொன்னான்
i don't want this honor and position of this world
இந்த உலகத்தினுடைய கனமும் மகிமையும் மதிப்பும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்
that's the first thing he rejected
அவன் முதல்ல வெறுத்த காரியம் அதுதான்
remember this is after 30 years of seeing all the wealth and honor of egypt
எகிப்தினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் கனத்தையும் மகிமையையும் 30 வருடங்கள் பார்த்த பின்பு மோசே இப்படி தீர்மானம்
பண்ணுகிறார் something like being the son of the president of america or something
அமெரிக்காவோட ஜனாதிபதியின் மகனா இருந்து கொண்டு தீர்மானம் பண்ணது போல ஒரு காரியம்
no i don't belong to this
நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல
the second thing he refused
இரண்டாவதாக அவன் வெறுத்த காரியம்
verse 25 he said i don't want all these pleasures of sin
25வது வசனம் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் வெறுத்தான்
first he rejected was the honor of the world
முதலாவது உலகத்தின் மகிமையை அவன் வெறுத்தான்
the second he rejected was all the pleasures of sin
பாவ சந்தோஷத்தை இரண்டாவதாக அவன் வெறுத்தான்
how did he reject that when everybody around him was enjoying it
எப்படி தன்னை சுற்றியுள்ள அவ்வளவு பேரும் பாவத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது இவன் ஒருவன் மாத்திரம் எப்படி அதை வெறுத்தான்?
How is it your children reject the pleasures of sin when everybody else in their college and school is enjoying it?
உங்கள் பிள்ளைகளை சுற்றி கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் உள்ள பிள்ளைகள் பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உங்கள் பிள்ளை மாத்திரம் எப்படி பாவ சந்தோஷத்தை வெறுக்கும்?
Because you teach them something different at home.
நீங்கள் வீட்டிலே அந்த பிள்ளைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை போதிப்பதனாலே தான் அது வெறுக்கும்.
And if you teach those children even when they are small,
அவர் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே நீங்கள் போதிக்க ஆரம்பித்தால்,
you are different.
நீங்கள் வித்தியாசமானவர் சொல்லி
கொடுத்தால், we are not like the people of the world.
உலகத்தின் ஜனங்களை போல நாம் அல்ல என்று போதித்தால்,
we are not to sin like them.
அவர்களை போல நாம் பாவம் செய்ய கூடாது என்று கற்றுக் கொடுத்தால்,
even a small child 5 6 7 years old can understand that.
நம்முடைய பிள்ளைகள் 5 6 7 வயதிலேயே அநேக காரியங்களை புரிந்து
கொள்ளும். We keep on teaching them every day.
அவர்களுக்கு திரும்ப திரும்ப போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
I'll tell you something, I believe that Moses' mother taught him every day.
மோசேனுடைய தாயாக ஒவ்வொரு நாளும் அவள் போதித்துக் கொண்டே இருந்திருப்பாள் என்று நான்
விசுவாசம். She had no time to fight with her husband.
தன்னுடைய புருஷனோடு அவளுக்கு சண்டை போடுவதற்கு நேரம் கிடையாது.
It's all lazy wives who got time to fight with their husband.
சோம்பேறியான மனைவிகள் தான் புருஷனோடு சண்டை போடுவதற்கு அவளுக்கு ஆரளமான
நேரம். She had time only to cook the food and teach her child God's ways, that's all.
மோசேனுடைய தாயாருக்கு ஆகாரத்தை சமைப்பதற்கும் தன்னுடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய வழிகளை போதிப்பதற்கும் தான் நேரம் இருந்தது.
And the father also.
தகப்பனுக்கும் அப்படித்தான்.
Father had no time to fight with his wife.
அந்த தகப்பனும் கூட தன் மனைவியோடு சண்டை போடுவதற்கு நேரம்
இல்லை. He had to work hard as a slave 12 hours a day.
12 மணி நேரம் அடிமை போல வெளியிலே வேலை செய்ய வேண்டும்.
Come back tired.
திரும்ப களைத்து போய் வீட்டுக்கு வர வேண்டும்.
And teach his child God's ways.
அதற்கு பிறகு வீட்டில் வந்து பிள்ளைக்கு கர்த்தருடைய வழிகளை போதிக்க வேண்டும்.
He didn't come home and say, oh, I am too tired now, I want to go to sleep.
நான் களைத்து போயிருக்கிறேன், தூங்க போயிறேன்னு சொல்ல முடியாது.
No, he had to teach this child God's ways.
கர்த்தருடைய வழிகளை இந்த பிள்ளைக்கு அவன் கற்றுக் கொடுக்க வேண்டுமே.
How many of you fathers feel like that when you come home from work tired?
நீங்கள் களைத்து போய் வீட்டிற்கு வரும்பொழுது, வேலை முடித்து வரும்பொழுது எத்தனை பெற்றோர்கள் இப்படியாக உணர்கிறீர்கள்?
If we had done that, we would have had some godly children growing up.
இத நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் நம்மத்திலும் கூட தேவபக்தி உள்ள பிள்ளைகளை நாம் வளர்த்துக்க முடியும்.
Fathers and mothers, we have to take time with our children. Even if you're tired, you can't go to sleep, you have to help your children.
தகப்பனும் தாயுமாக நீங்கள் தளர்ந்து போய் களைத்து போயிருந்தாலும் கூட பிள்ளைகளை கர்த்தருடைய காரியங்களை போதிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருந்து போதிக்க வேண்டும், அதை செய்யாக வேண்டும்.
30 years later, they will reject the pleasures of sin.
அப்படி வளர்த்தீர்கள் என்றால் 30 வருடங்களில் கழித்து உங்கள் பிள்ளைகள் உலகத்தின் பாவ சந்தோஷத்தை அவர்கள் வெறுத்து விடுவார்.
The Bible says, train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it.
பிள்ளையை சிறு வயதிலே அவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதாக இருந்தாலும் அதை விட்டுவிடாமல் இருப்பான் என்று
Moses is a classic example of that.
அதுக்கு மிக அருமையான ஒரு உதாரணம் மோசே தான்.
The third thing Moses rejected.
மூன்றாவது மோசே வெறுத்த காரியம்
verse 26.
26வது வசனம்.
All the riches of this world.
எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும்.
There are three things that Moses rejected.
மூன்று காரியங்களை மோசே வெறுத்தான்.
The honor of this world.
உலகத்தின் மகிமை.
The pleasures of sin.
பாவ சந்தோஷங்கள்.
And all the wealth of this world.
உலகத்தின் ஐசிரியங்கள்.
I don't want all this.
இந்த மூன்றும் வேண்டாம் என்று வெறுத்தான்.
What will I choose?
நான் எதை தேர்ந்து கொள்வேன்?
Let me suffer, verse 25, ill treatment with the people of God.
தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தேர்ந்து கொள்வது.
Let me choose, verse 26, the reproach of Christ.
நிந்தையை தெரிந்து கொள்வது 26வது வசனத்திலே.
It's amazing. There was a reproach of Christ 1500 years before Jesus came into the world.
இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே 1500 வருடங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்து நிமித்தம் ஒரு நிந்தை உபத்திரவம் என்று அங்கு இருந்தது.
There's a ill treatment we suffer when we stand with God's people, verse 25.
25வது வசனத்திலே தேவ ஜனங்களோட நாம் நம்மை அடையாளம் காண்பித்து நிற்கும் பொழுது அது நிமித்தமாக வருகிற துன்பம் ஒன்று உண்டு.
Who would choose ill treatment instead of pleasure of sin?
பாவ சந்தோஷத்தை காட்டிலும் யார் அந்த துன்பத்தை தெரிந்து கொள்வார்கள்?
Who would choose the reproach of Christ when you can make money in the world?
உலகத்திலே பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கும் பொழுது யார் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை தெரிந்து கொள்வார்கள்?
I hope your children and my children will choose that.
உங்கள் பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் இதை தெரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.
I pray that your children and my children when they grow up will make the choice that Moses made.
மோசே செய்த தீர்மானத்தை போல உங்கள் பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் வளர்ந்து வரும் பொழுது இப்படிப்பட்ட தீர்மானத்தை செய்வார்கள் என்று
நான் நம்புகிறேன். We don't want the honor of this world.
இந்த உலகத்தின் மகிமை எனக்கு வேண்டாம்.
We don't want the pleasures of sin.
பாவ சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம்.
And we don't want the wealth of this world.
உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எனக்கு வேண்டாம்.
We want to please God.
நாங்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறோம்.
We will stand for what is right.
தேவனுக்கு முன்பாக சரியான காரியங்களை செய்து
நிலைநிற்போம்.
அது நிமித்தமாக பாடுபட வேண்டுமா? ஆயத்தமா இருக்கிறோம்.
I pray that we will have children like that.
இப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய மத்தியில் இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
I pray that we will have children who will say, I will not marry a person who is not born again.
மனம் திரும்பாத ஒரு பெண்ணை நான் திருமண மாட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நம்ம மத்தியில் இருக்க வேண்டும்.
I will not marry a man who is not born again.
ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை நான் திருமணம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி பெண் பிள்ளைகள்
நம்ம. I don't care how rich he is.
நீங்க எவ்வளவு அவன் எவ்வளவு ஐஸ்வர்யமானா இருக்கட்டும்.
If he doesn't love Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் நேசிக்காவிட்டால்
I will not marry him.
அந்த மனிதனை நான் திருமணம் பண்ண மாட்டேன் என்று
சொல்லி. I hope children our children will grow up like that.
நம்முடைய பிள்ளைகள் கூட அப்படியே வளர்ந்து வருவார்கள்.
And even if they are born again.
அவர்கள் மனம் திரும்பினாலும் கூட.
If you are a whole hearted young brother or sister.
நீங்கள் முழுமனதோடு உள்ள இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சகோதரனாக சகோதரியாக காணப்பட்டால்
Don't marry a half hearted brother or sister.
அரை மனது அரைகுறை மனதோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சகோதரனையோ சகோதரியோ திருமணம் பண்ண வேண்டாம் நீங்கள்.
If you are half hearted then marry a half hearted person.
நீங்கள் ஒரு அரைகுறை மனதோடு கிறிஸ்துவை பின்பற்றினால் நீங்கள் அரைகுறை மனதோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிற
நபர். But if you are a whole hearted person you must marry a whole hearted person.
நீங்கள் முழுமனதாக ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் முழுமனதாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷனையோ சீஷியையோ மட்டுமே திருமணம்
பண்ண வேண்டும். I know what I decided when I was a young man.
நான் வாலிபனாக இருக்கும்போது நான் என்ன திருமணம் பண்ணினேன்
தெரியுமா? I want to live for God 100%.
நான் நூற்றுக்கு நூறு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ விரும்பினேன்.
And I will not marry somebody who doesn't want to live for God 100%.
தேவனுக்காக நூற்றுக்கு நூறு வாழ விரும்பாத ஒரு பெண்ணை நான் திருமணம் பண்ண மாட்டேன்
என்று சொன்னார்கள்.
ஆனா ஒரு சிலர் சொன்னார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் கண்டுபிடிப்பது அபூர்வம்.
Then it's all right. Then I'll remain single.
பரவாயில்லை, நான் திருமணம் ஆகாதிருந்தா கூட எனக்கு கவலை இல்லை.
I'm not, marriage is not the biggest thing in the world for me.
இந்த உலகத்திலே திருமணம் தான் பெரிய காரியம் என்று எனக்கு இல்லை.
The biggest thing in the world for me is to please God.
இது எனக்கு மிக முக்கியமான காரியம், தேவனை பிரியப்படுத்துவது
தான். That's what I said when I was 25.
ஆகவே அப்படித்தான் நான் என்னுடைய 25வது வயதிலே அப்படி சொன்னேன்.
I have no hesitation to tell you the same thing.
இதே காரியத்தை நான் உங்களுக்கு போதிப்பதற்கு நான் தயங்கவில்லை.
For Moses.
மோசேக்கு
the honor of this world was not the great thing.
உலகத்தின் மகிமையானது ஒரு பொருட்டு அல்ல.
Pleasures of sin were not the great thing.
பாவ சந்தோஷங்கள் அவனுக்கு பொருட்டாக காணப்படவில்லை.
I'm sure there were many pretty girls in Egypt but till the age of 40 he never got married.
அவனுக்கு எகிப்திலே அநேக அழகான ஸ்திரீகள் இருந்திருப்பார்கள், ஆனாலும் 40 வயது வரை அவன் திருமணம் பண்ணாத
இருந்தான். He said no, I don't want all this.
நான் இப்படிப்பட்ட ஸ்திரீகளை
திருமணம் பண்ண விரும்புகிறேன். I want to please God.
நான் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேன்.
You be like that.
அப்படியாக நீங்கள்
இருந்து. And if our children are to be like that, we must start when they are small.
நம்முடைய பிள்ளைகள் அப்படியே வளர வேண்டும் என்றால் நான் அந்த பிள்ளைகள் சிறுவளாக இருக்கும் பொழுதே நாம் அதை ஆரம்பிக்க வேண்டும்.
Tremendous responsibility God puts into our hands when he gives us a baby.
நமக்கு ஒரு குழந்தையை தேவன் கொடுக்கும் பொழுது நம் கையிலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார்.
Just take this child and bring him up for me.
இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்துடு.
Now many of you have got children.
உங்களில் அநேகருக்கு பிள்ளைகள் உண்டு.
You know what the Lord is saying to you?
உங்களை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு
தெரியுமா? That child may not be in your arms today, it may be grown up and a teenager.
உங்கள் அந்த குழந்தை இப்பொழுது உங்கள் கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கவில்லை, அது வாலிபவயதிலே வந்து.
But the Lord says he's still living in your home.
ஆனால் இப்பொழுது உங்கள் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளை.
She is still living in your home.
அந்த பிள்ளை அந்த பெண் பிள்ளை உங்கள் வீட்டிலே இருக்கிறது.
Teach him my ways.
அந்த பிள்ளைக்கு என்னுடைய வழிகளை போதியுங்கள்.
Teach her my ways.
அந்த பெண் பிள்ளைக்கு என்னுடைய வழிகளை போதியுங்கள்.
As a father, as a mother,
தகப்பனாக தாயாக இருந்து அந்த பிள்ளைக்கு போதியுங்கள்.
Teach them to trust God.
தேவனை விசுவாசிக்க கற்றுக் கொடுங்கள்.
Give them faith in their heart.
அவர் இருதயங்களில் விசுவாசத்தை கொடுங்க.
Even if you can't give them good clothes and a lot of money.
அவர்களுக்கு நல்ல ஆகாரமோ பணமோ கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, விசுவாசத்தை கொடுங்க.
Give them faith.
அவர்கள் விசுவாசத்தை ஊட்டுங்கள்.
So we pray that all of us will bring up our children like that.
இப்படியாக நம்ம எல்லோருமே நம்ம பிள்ளைகளை விசுவாசத்தை ஊட்டி அவர்களை வளர்ப்போமாக.
We'll pray for the children one by one.
நம்ம பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஒன்றொன்றாக நாம் ஜெபிக்கலாம்.
Let's pray for this child.
இந்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்கலாம்.
Heavenly Father, we pray for this dear child, Shrine Hepzibah.
ஆண்டவரே, இந்த அருமையான குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Shrine Hepzibah-க்காக.
We dedicate her to you.
இந்த பிள்ளையை உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
We pray this child will grow up to fear you and to be a disciple of Jesus.
இந்த பிள்ளை வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய சீஷியாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Protect her from all harm, accident and danger.
எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் நாசமோசங்களுக்கும் பாதுகாத்துக் கொள்ளும்.
Give much wisdom to this dear mother. இந்த தாய் this child in the fear of God.
இந்த பிள்ளையை தாய் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை இந்த தாய்க்கு கொடுங்கள் ஆண்டவரே.
And help her to impart the faith of Jesus Christ to this child.
இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசித்து இந்த பிள்ளை இருதயத்தில் ஊட்டத்தக்கதான தாய்க்கு ஞானத்தை தாங்க
ஆண்டவரே. Give her tremendous grace.
விசேஷமான கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே.
In Jesus name.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆரோக்கியதாஸ் அமல உபவா ஜோதி.
இந்த குழந்தை பெயர் பிளஸி, இதுக்காக நாம் ஜெபிக்கலாம். Lord, we dedicate this child blessy to you. ஆண்டவரே, இந்த குழந்தை பிளஸியை உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Jesus name we bless her. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். Pray you give great wisdom to the parents to bring her up in the fear of God. கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே பிள்ளையை வளர்ப்பதற்கு விசேஷ ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்கள் ஆண்டவரே. Pray that you will protect this child from all harm, danger, accident and sickness. எல்லா வியாதி ஆபத்து நாசமோசங்களுக்கும் இந்த பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. Help her to be born again early in life. திருவயதிலேயே மனம் திரும்ப உங்களுக்கு உதவி செய்யுங்க. Blessing in the home and in the church. வீட்டிலும் சபையிலும் ஒரு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையா இருக்கட்டும் ஆண்டவரே. Jesus name. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.
Andoni Raj and Jayarani, our குழந்தை பேர் கிளாட் குழந்தைக்கான ஜெபிக்கலாம்.
Father, we dedicate Gladson to you.
ஆண்டவரே, இந்த கிளாட்ஸனை நான் உமக்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
Blessing of the Lord be upon his life.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளையின் வாழ்க்கையில் தங்கட்டும் ஆண்டவரே.
We pray you'll protect him from all harm and danger and sickness.
எல்லா ஆபத்து நாச நோசங்களுக்கு வியாதிகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
Give great wisdom to the parents to bring him up in the fear of God.
கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே பிள்ளை வளர்க்கிறதுக்கு தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள கொடுங்கள்.
Make him a blessing in the home and in the church.
சபையிலும் வீட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாக
dedicate him to you.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
In Jesus name.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen. Let's dedicate this child. Lord, we dedicate Persia to you in Jesus name.
ஆண்டவரே, இந்த பெர்சியாகிய அந்த குழந்தையை நாங்கள் உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
Bless her that she'll grow up to be a child of God.
தேவனுடைய பிள்ளையாக வளர்த்தக்கதா அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
Her parents will have great wisdom to bring her up.
இந்த பிள்ளை வளர்ப்பதற்கு ஞானத்தை பெற்றுக் கொடுங்க ஆண்டவரே.
Protect her from all harm and danger.
எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கு பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
Commit her to you.
உம்முடைய நாமத்தினாலே அவளை அர்ப்பணிக்கிறோம்.
Dedicate her to you.
உம்முடைய நமக்கே நாங்கள் இந்த பிள்ளையை அர்ப்பணிக்கிறோம்.
Jesus name.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen. Jemima to you in Jesus name.
ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சாலம் ஜெமிமாவை உம்முடைய நாமத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
Help her to be a child of God early in life.
சிறுவயதிலே உம்முடைய பிள்ளையாக வளர்க்க உதவி செய்யுங்க.
And protect her from all harm and sickness and danger.
எல்லா ஆபத்து நாசம் மோசம் வியாதிகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே.
And we pray that her parents will have great wisdom to bring her up in the fear of God.
கர்த்தருக்கு பயப்பட பயத்திலே வளர்க்கத்தக்க ஞானத்தை பெற்றுக்கொள்ள கொடுங்க.
Bless her and make her a blessing.
அவளை ஒரு ஆசீர்வாதமாக இருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும் ஆண்டவரே.
Dedicate her to you in Jesus name.
இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த பிள்ளையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்.
Amen.
Amen.
Then let's dedicate this child.
இந்த குழந்தை நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்போம்.
Lord, we dedicate Evangeline to you.
ஆண்டவரே, இந்த எவாஞ்சலின் குழந்தையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
Bless her with the blessing of the Lord.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம்.
We pray that she will become a child of God early in life.
வாய் திருவயதிலேயே உம்முடைய பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிவிடட்டும்
ஆண்டவரே. And that she'll be protected from all harm and danger and sickness.
எல்லா ஆபத்து நாசமோசங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க.
We commit her to you. Give wisdom to the parents to bring her up.
உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வளர்க்க ஞானத்தை பெற்றோர் கொடுங்க ஆண்டவரே.
We dedicate her to you in Jesus name.
இவளை உம்முடைய நாமத்தினாலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen. Okay. Lord, we dedicate Hudson Smith to you.
ஆண்டவரே, இந்த ஹட்சன் ஸ்மித்தை இந்த குழந்தைக்கு அர்ப்பணிக்கிறோம்.
Help him to become a child of God very early in life.
சிறுவயதிலேயே உம்முடைய பிள்ளையாக அவன் மாறிவிடட்டும் ஆண்டவரே.
Protect him from all harm and danger and sickness.
எல்லா வியாதி நாச மோசங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க.
Give wisdom to the parents to bring him up in the fear of God.
கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே பிள்ளை வளர்ப்பதற்கு பெற்றோர்களுக்கு ஞானத்தை தாருங்க.
Dedicate the child to you in Jesus name.
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பிள்ளையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்.
Amen. Amen.